الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد إلهام بالله الله جل شأنه تعالى بيقول அவனது திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்தும் சலாமும் கூறிய பின்னால், கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய அருளால் வார வாரம் இந்த மஸ்ஜிதிலே அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக நாம் ஒன்று கூடுகிறோம். இன்றைய தினம் இந்த வகுப்பிலே இன்று முஸ்லிம்களுக்கு மத்தியிலும் முஸ்லிம் அல்லாத மக்கள் மத்தியிலும் அடிக்கடி பேசப்படக்கூடிய ஒரு பொது பிரச்சனையை தலைப்பாக எடுக்கலாம் என நான் நினைக்கிறேன். அதாவது, ISIS என்கிற பெயரிலே ஈராக் சிரியாவினுடைய இஸ்லாமிய அரசு என்று அறிமுகமாகிய ஒரு குழு தொடர்பிலே முஸ்லிம்களுக்கு மத்தியில் நிறைய சந்தேகங்கள் இருக்கிறது. அதே நேரம் மேற்கு ஊடகங்களில் இவர்களுடைய செயல்பாடுகளை வைத்து இஸ்லாம் தீவிரவாதமாகவும் பயங்கரவாதமாகவும் கொடூரமானதாகவும் சித்தரிக்கப்பட்டும் வருகிறது. இந்த ISIS என்கிற அமைப்பு உருவாகிய காலகட்டத்திலேயே, சுமார் 3-4 வருடங்களுக்கு முன்னாலேயே, அவர்களுக்கு மேற்கு ஊடகங்கள் கொடுத்த முக்கியத்துவத்தை பார்க்கிற போது, இவர்கள் திட்டமிட்டு அந்நிய சக்திகளால் உருவாக்கப்பட்டிருக்கலாம் என்கிற கருத்தை நாம் எமது எழுத்துக்களிலும் பேச்சுக்களிலும் முன்வைத்திருக்கிறோம். ஏனென்றால், இவர்களுடைய வீர வீர சாகாசங்களை அந்நிய ஊடகங்கள் வெளிப்படையாக சொல்கிறது. இவர்கள் 3000 பேர் வருகிற போது அமெரிக்க ராணுவம், அமெரிக்கா சார்பாக ஈராக்கில் இருக்கக்கூடிய ராணுவம் 30,000 பேர் பயந்து போவதாக அவர்களுடைய ஊடகங்கள் சொல்கிறது. இவர்கள் வசம் ஏராளமான ஆயுதங்களும் தாராளமாக பணமும் போய் சேர்ந்து விட்டது என்றதை அவர்களே சொல்கிறார்கள். ஏன் அவர்கள் இப்படி முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்று பார்க்கிற போது, முஸ்லிம்களுக்கு மத்தியிலே இவர்களை ஹீரோவாக்களாக காட்ட வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்திலே இப்படி அந்நிய ஊடகங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறது என்கிற கருத்து ஒரு சந்தேகம் எழுந்திருந்தது. இப்போது இந்த அமைப்பு இஸ்லாமிய ஹிலாபா என்கிற ஒரு அமைப்பை உருவாக்கி, நாங்கள் தான் ஹிலாபத்து செய்கிறோம், இந்த ஹிலாபத்துக்கு யாரெல்லாம் கட்டுப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் தான் உண்மையான மூமின்கள், இந்த ஹிலாபத்தை எதிர்க்கிறவர்கள், இந்த ஹிலாபத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய முஸ்லீம் ஆட்சியாளர்கள் எல்லோரும் தாவூத்துக்கள், அதாவது நிராகரிக்கப்பட வேண்டியவர்கள், அவர்களுடைய ஆட்சி குஃபருடைய ஆட்சி, அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் அந்த ஆட்சிக்கு எதிராக கிளர்ச்சி செய்ய வேண்டும் என்கிற அளவுக்கு அவர்களுடைய பிரச்சாரத்தை கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். எனவே இவர்களுடைய உண்மையான நிலை என்ன, இது சம்பந்தமாக மார்க்க அடிப்படையில் நாம் எப்படி விளங்கிக் கொள்ள வேண்டும் என்கிற தெளிவு எல்லா முஸ்லீம்களுக்கும் தேவையாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த தீவிரவாத அமைப்புகள் தங்களுடைய பிரச்சாரத்துக்கு சமூக வலைதளங்களை தான் பயன்படுத்துகின்றது. உண்மையில் ஐரோப்பிய ஊடகங்களே என்ன சொல்கிறது என்றால், இவர்கள் சமூக வலைதளங்களை மிக நுட்பமாக பயன்படுத்துகிறார்கள், அதனூடாக இளைஞர்கள் ஈர்க்கப்படுகிறார்கள். இந்த பிரச்சனை இருக்கிற காரணத்தினால் அவசியமாக இது சம்பந்தமான தெளிவு எங்களுக்கு தேவை. இந்த அடிப்படையில் ஐஎஸ் சம்பந்தமான ஒரு சுருக்கமான ஒரு விளக்கத்தையும், இவர்கள் கொள்கை ரீதியிலே அந்த காலத்திலே வாழ்ந்த வடிகட்ட கவார்ஜி சிந்தனை போக்கில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்பதையும் குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் விளங்கிக் கொள்ள வேண்டிய தேவை எனக்கு இருக்கிறது. அதிலும் குறிப்பாக இலங்கையிலே இந்த ஐஎஸ் தீவிரவாதிகள் இருக்கிறார்கள் என்ற ஒரு பிரச்சாரம் அந்நியர்களால் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இந்த சூழ்நிலையில் இலங்கையில் இருக்கக்கூடிய ஓரிரு இளைஞர்களும் சில ஆணின்களும் அந்த அமைப்புக்கு சார்பாக சில கருத்துக்களை சமூக வலைதளங்களில் சொல்லி வருகிறார்கள். இது இலங்கை முஸ்லீம்கள் அனைவரையும் பாதிக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக மாறி வருகிறது. எனவே நாம் இது சம்பந்தமாக ஒரு தெளிவை பெற்றுக் கொள்ள வேண்டியிருக்கிறது. முதலாவது இதனுடைய தோற்றத்துக்கான பின்னணி என்ன, இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 1924 உஸ்மானிய கிலாபத் வீழ்ச்சி அடைகிறது. வீழ்ச்சி அடைகிறது என்றால் திட்டமிட்டு சதி மூலமாக வீழ்ச்சியடைய செய்யப்படுகிறது. உஸ்மானிய கிலாபத் வீழ்ந்ததற்கு பிறகு இஸ்லாமிய அறிஞர்கள் இளைஞர்களுக்கு மத்தியிலே மீண்டும் இஸ்லாமிய கிலாபத்தை உருவாக்க வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கிறது. அது நியாயமானது, எங்களுக்கென்று ஒரு தலைமை இருக்க வேண்டும் என்ற சிந்தனை வருகிறது. இந்த சிந்தனையின் அடிப்படையில் தான் அபுல் ஆலா மௌதூதி, இமாம் ஹசனுல் பன்னா போன்றவர்கள் தங்களுடைய ஜமாத்தினுடைய பிரச்சாரத்தை அமைத்துக் கொண்டார்கள். அந்த காலத்திலே வாழ்ந்த சிலர் தௌஹீதுல் ஹாக்கிமியா, அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் ஆட்சிக்குரியவன் என்கிற கருத்தை தௌஹீதினுடைய ஒரு அடிப்படையாக பிரச்சாரமும் செய்தார்கள். தௌஹீதினுடைய மூன்று வகைகள் அது இல்லை என்பது தனியான விஷயம். அப்ப இந்த அளவுக்கு பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட்டு வந்தது. சிலர் இந்த பிரச்சாரத்தினால் கவரப்பட்டார்கள். அவ்வாறு கவரப்பட்டவர்களில் ஆப்கானிலே இஸ்லாமிய போராட்டம் ஒன்று நடந்தது ரஷ்யாவுக்கு எதிராக. ரஷ்யா வந்து ஆப்கானை ஆக்கிரமித்த போது அவர்களுக்கு எதிராக போராடினார்கள். அதிலே அப்துல்லா அசாம் என்ற ஒருவர் முக்கியமானவர். இவரும் இந்த சிந்தனையால் கவரப்பட்டார். இந்த சிந்தனை தவறு கிடையாது. மீண்டும் ஒரு இஸ்லாமிய கிலாபத்தை உருவாக்க வேண்டும் என்றது. இது ஒரு இஸ்லாத்தினுடைய அடிப்படையோட சார்ந்தோர் ஒரு சிந்தனை தான். இந்த அப்துல்லா அசாம் என்கிறவரால் ஈர்க்கப்பட்டவர் தான், அவரால் கவரப்பட்டவர் தான் உசாமா பின் லாதின். இவர் அவர் மீது ரொம்ப அபிமானம் வைத்திருந்தவர். உசாமாவை பொறுத்தளவில் ஆரம்பத்தில் அமெரிக்காவினுடைய நெருங்கிய உறவோடு இருந்தவர். ரஷ்யாவை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக ஆப்கானிலே அமெரிக்காவினால் களமிறக்கப்பட்டவர். அந்த ஆப்கானிலே போய் அவர் போராடுகிற சித்தத்தில் அவருடைய சிந்தனைகளில் மாற்றம் வருகிறது. அவர் என்ன செய்கிறார் என்று சொல்லி சொன்னால், 1988 போராடக்கூடிய அரபு முஜாஹிதீன்களை எல்லாம் ஒன்றிணைக்க வேண்டும் என்ற சிந்தனை போக்கில அல் காயிதா அல் ஜிஹாத் என்ற அமைப்பை உருவாக்குகிறார். 1988 அவருடைய சிந்தனை இருந்தது என்னவென்று சொல்லி சொன்னால், எல்லா முஸ்லீம் நாடுகள் அதாவது எல்லா முஸ்லீம்களுக்கும் ஒரு தலைமைத்துவம் கொண்டு வரப்பட வேண்டும். இது அவருடைய சிந்தனையில் இருந்தது. அதுதான் ஒரு முயற்சியாகத்தான் அவருடைய அந்த போராட்ட களத்தை கொண்டு சென்றார். அல் காயிதா உருவாகிய போது அவருடைய மெயினான ஒரு பிரச்சாரமாக இருந்தது அரபு நாடுகளில் குறிப்பாக சவுதியிலே அமெரிக்கா இருக்கக்கூடாது, அவருடைய தளங்கள் முஸ்லீம் நாடுகளில் இருக்கக்கூடாது, முஸ்லீம் நாடுகளில் இருந்து இந்த தீய சக்திகள் விரட்டி அடிக்கப்பட வேண்டும். இது அவர்களுடைய முக்கியமான ஒரு போராட்ட கோஷமாக இருந்தது. ஈராக்கில் வந்து அமெரிக்கா வந்து அநியாயமாக உள்ளே நுழைகிறது. அப்போது அமெரிக்காவை ஈராக்கை விட்டு விரட்டுவதற்கான போர் நடக்கிறது. இது நியாயமான ஒரு போராட்டம் தான். அமெரிக்காவினுடைய இருப்பு அரபு நாடுகள் இருக்கக்கூடாது என்ற போராட்டத்தை அல் காயிதா எடுத்துச் செல்கிற காரணத்தினால் ஈராக்கிலே அல் காயிதா வளர்ச்சி அடைகிறது. ஈராக்கில் ஒரு ஜமாத் இருந்தது, ஜமாத் தௌஹீத் வல் ஜிஹாத் என்ற ஒரு ஜமாத் இருந்தது. அதனுடைய தலைவராக அபு முஸாப் அல் ஜர்காவி இருந்தார். அங்கிருந்த தௌஹீத் ஜமாத்தினுடைய தலைவராக இருந்தார். இவர் வந்து அல் காயிதாவினுடைய இந்த கொள்கை அமெரிக்கா வெளியேற்றப்பட வேண்டும் என்கிறது ஒரு நியாயமான கொள்கை தான். இந்த கொள்கையின் அடிப்படையிலே அல் காயிதாவில் இணைந்து ஈராக்கினுடைய அல் காயிதாவின் கமாண்டராக தலைவராக செயல்படுகிறார். அப்ப ஈராக்கினுடைய அல் காயிதா தலைவர் அபு முஸாப் அஸ்வர்காவி. இவர் அங்கிருக்கக்கூடிய போராளி குழுக்களை எல்லாம் ஒன்றிணைத்து மஜ்லிஸ் சூரா அல் முஜாஹிதீன், முஜாஹிதீன்களுக்கான ஒரு சூரா சபையொன்றை உருவாக்குகிறார். அந்த சூழல் சபையில அவர் உருவாக்கியதுக்கு பிறகு 2006 அவர் மரணிக்கிறார். அதுக்கு பிறகு அந்த சபைக்கு அபு ஹம்சா அல் முஹாஜிர் என்கிறவர் தலைவராகிறார். இவனுடைய தலைமை காலத்தில் ஈராக்கில் இன்னொரு அமைப்பு இருக்கிறது. அது என்னன்னு சொல்லி தௌலா இஸ்லாமியா பில் ஈராக், ஈராக் இஸ்லாமிய அரசு என்று ஒரு குழு இயங்கி வருகிறது. அதுக்கு அபு முகமது அல் பக்தாதி என்கிறவர் அந்த ஜமாஅத்துக்கு தலைவராக இருக்கிறார். இந்த மஜ்லிஸு சூரா மசூரா பண்ணி என்ன செய்யறாங்கன்னா, நாங்க இவரை தலைவராக ஏற்று எல்லாரும் இதுக்கு கீழே செயல்படுவோம் என்ற ஒரு முடிவுக்கு வராங்க. அப்ப அபு முகமது அல் பக்தாதிக்கு அபு ஹம்சா அல் முஹாஜிர் என்ன செய்யறாரு, பையத்து செய்யறார். பையத்து செய்யறதினூடாக ஒரு கூட்டிணைப்பு ஏற்படுகிறது. அது என்ன கூட்டிணைப்பு என்று சொன்னால், ISI என்றிருந்த அந்த அமைப்பு அல்காய்தாவுக்கு கீழே வந்து ஈராக்கில் எல்லாரும் அதுக்கு கீழாக செயல்படுறாங்க. அபு உமர் அல் பக்தாதி மரணி கொல்லப்பட்டதுக்கு பிறகு அபுபக்கர் அல் பக்தாதிக்கு பையச் செய்யப்படுகிறது. இப்ப அவர் தான் ISIS தலைவராக இருக்கிறார். இதை நாங்க புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், அல்காய்தாவுக்கு கீழே தான் இந்த ISIS இருந்தது. 2010 அதாவது உசாமா பின் லாதன் ஒரு அறிவித்தல் வருகிறார். அந்த அறிவித்தல் தான் எல்லாருமே அபூபக்கர் ஐயர் அபு உமர் அல் பக்தாதிக்கு பையச் செய்யுங்கன்னு சொல்லி அவர் நமக்கு கீழே உள்ளவர் தான் என்று பொதுவான அறிவிப்பு விடப்படுகிறது. இவங்க ரெண்டும் ஒன்றாக சேர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறாங்க. இந்த சந்தர்ப்பத்தில்தான் முஸ்லிம் நாடுகளில் அரபு வசந்தம் என்கிற பெயரில் ஒரு சூறாவளி உருவாக்கப்படுகிறது. எகிப்தில் இந்த மாதிரி முஸ்லீம் நாடுகள் எல்லாம் அரபு வசந்தம் என்கிற பெயரில் ஆட்சியாளர்களுக்கு எதிராக மக்கள் தூண்டிவிடப்படுறாங்க. லிபியாவில் கடாபி கொல்லப்படுகிறார். எகிப்தில் ஆட்சி ஆள் மாறுறாங்க. ஆட்சியில் எந்த மாற்றம் வரல, அதே ஆட்சி தான் நடந்துட்டு இருக்குது. ஆட்சி மாற்றம் என்கிற பெயர்ல போராட்டம், பெண்கள் கற்பழிப்பு, உயிரிழப்பு எல்லாம் நடந்து இருந்ததை விட இன்னொரு ஆள் மோசமான ஆள் வந்திருக்கிறார். இந்த மாதிரியான குழப்படிகள் உலக நாடுகள் ஏற்படுகிறது. இந்த குழப்பம் சிரியாவிலும் ஏற்படுகிறது. சிரிய அரசை பொறுத்தளவு அநியாயக்கார அரசு தான். குஃப்ரை மையமாக கொண்ட ஷியா கொள்கையின் அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு அரசு தான். அந்த அரசுக்கு எதிராக போராடுமாறு அல்காய்தாவினுடைய தலைவர் அய்மன் லவாஹிரி அறிவித்தல் விடுகிறார். அப்ப ஈராக்கில் இருந்த ஒரு போராளி குழு தலைவராக இருந்த அபு முகமது அல் ஜவுலானி என்று சொல்லக்கூடிய ஒருவர் சிரியாவில் போராட்டத்துக்கு போறார். இவர் சிரியாவில் இருக்கக்கூடிய ஜபலத்து நுஸ்ரா என்ற போர்படையினுடைய தளபதியாக இருக்கிறார். சிரியாவில் சண்டை நடக்குது, அதாவது அசாதுடைய ஆட்சிக்கு எதிராக சண்டை நடக்குது. சிரியா ராணுவத்தில் இருக்கக்கூடிய சிலரும் விலகி வந்து சிரிய அரசுக்கு எதிராக போராடுறாங்க. சிரியாவினுடைய சிரியா அரசு கொஞ்சம் கொஞ்சமாக வீழ்ச்சி கண்டு வருகிறது. இப்ப அபூபக்கர் அல் பக்தாதி 2013-09 பஷீரில் மோமினீன் என்ற தலைப்பில் ஒரு பயான் செய்கிறார். மோமின்களுக்கு ஒரு நற்செய்தி என்கிறதான் தலைப்பு. அதில் அவர் கொடுத்த நற்செய்தி என்னன்னு சொன்னால், நாங்கள் ஈராக்கில் இஸ்லாமிய அரசு என்ற பெயரில் இயங்கி வந்தோம். சிரியாவில் ஜபுத்து நுஸ்ரா வந்து போர் செய்கிறது. போர் செய்து சில பகுதிகளை அது பிடித்திருக்கிறது. ஜபுத்து நுஸ்ராவும் எங்களுக்கு கீழே உள்ள ஒரு அமைப்பு தான். எனவே இதற்கு பிறகு ஈராக் இஸ்லாமிய அரசு என்று இயங்கி வந்த நாங்கள் சிரியாவிலே கைப்பற்றப்பட்ட பகுதிகளையும் எங்களுக்கு கீழே வைத்துக் கொண்டு ஈராக் சிரியா இஸ்லாமிய அமைப்பு என்கிற பெயரில் இயங்குவோம் என்று அறிவித்தல் விடுறாங்க. இந்த அறிவித்தல் வந்து மசூரா இல்லாமல், அதாவது சிரியா மக்களுடைய ஆலோசனை இல்லாமல் வெளியிடப்படுகிறது. இந்த அறிவித்தல் வந்தவுடனே அய்மன் லவாஹிரி இதை மறுக்கிறார். அல்கைதா வந்து அல்கைதாவுக்கு கீழே இவங்க செயல்படுறாங்க. இவங்க வந்து தங்களுக்கு கீழே எல்லாரையும் கொண்டு வர முடியாது என்கிற அடிப்படையில் அவர் மறுக்கிறார். ஜபத்து நுஸ்ராவினுடைய தலைவர் அவரும் மறுக்கிறார். எங்கள்கிட்ட இதை பத்தி எதுவுமே அவங்க பேசாம அவங்க பாட்டுக்கள் அறிவிச்சிருக்கிறாங்க, இதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு அவங்களும் மறுக்கிறாங்க. இதனால அவங்களுக்கு இடையில பிரச்சனைகள் வருகிறது. அப்போது இவர்களுடைய உத்தியோகபூர்வ ஊடக பேச்சாளர் முகமது அல் அதினானி அறிவித்தல் வருகிறார். இந்த ஜபத்து நுஸ்ரா வந்து எங்களுக்கு கட்டுப்பட மாட்டோம் என்று சொல்வது துரோகமாகும். சமனுகா மாதோம், இந்த துரோகத்துக்குரிய விலை என்ன என்பது தெரியும், அதாவது இவரை நாங்கள் கொள்ளுவோம் என்று பகிரங்க அறிவித்தல் விடுறாங்க. இதற்கு பிறகு அவங்களுக்கு இடையில சில பேச்சுவார்த்தைகளுக்கான முயற்சி நடக்குது. அந்த முயற்சியில அபுகாலித சூரி என்றவர் ஐஎஸ்ஐஎஸ் கொல்லப்படுறாங்க, பிரச்சனை முத்துது. அப்ப மூன்று இவங்களுக்கு இடையே உடன்பாடு இல்லாத ஒரு பிரச்சனை வந்திருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில்தான் 2014 ஆறாம் மாசம் 29 அபூபக்கர் அல் பக்தாதி ஒரு அறிவித்தல் விடுகிறாரு. ஈராக் இஸ்லாமிய ஈராக் சிரியாவை உள்ளடக்கிய இஸ்லாமிய கிலாபத் உருவாகிவிட்டது. அப்ப எல்லாரும் பிரச்சனை நடந்திருக்கு, ஏற்கனவே அறிவித்த அறிவித்தலையா மக்கள் ஏற்றுக்கொள்ளல, பங்காளிகளை முரண்படுறாங்க. அப்ப நாங்க தான் இஸ்லாமிய கிலாபத்து, எல்லாரும் எங்களுக்கு கீழே வரணும். யார் எங்களுக்கு வராம முரண்படுறாங்களோ அவங்களுக்கு எதிராக போர் நடக்கும் என்கிற அடிப்படையில், அதற்கு பிறகு அசாதினுடைய ஆட்சிக்கு எதிராக நடந்த சண்டை, அங்கிருக்கக்கூடிய ஜபுவத் முஸ்லா போன்ற அமைப்புகளுக்கு எதிராக ஐஎஸ் சண்டை பிடிக்கிறது. இதுல நான் சொல்ல வர விஷயம் என்னன்னு சொன்னால், ஒன்று இந்த ஐஎஸ்ஐஎஸ் ஏற்கனவே அல்காய்தாவுக்கு கீழே இருந்தது, அவங்களோட பையத்துக்கு கீழே இருந்தது. அவங்க எங்களுக்கு மேல உள்ளவங்களை நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம் சொல்லிட்டு மற்றவங்களை எங்களுக்கு கீழே வரணும் என்று அது வராதவங்களை கொலை செஞ்சாங்க. எந்த அளவுக்கு சொன்னா அவர்களுடைய ஊடக பேச்சாளர் சொல்றார், எங்களுக்கு சிரியாவிலும் ஈராக்கிலும் சில படைகள் இருக்கின்றன, சராபுகுமுத்திமா அவர்களுடைய குடிபானம் என்றது ரத்தம் தான், அவர்கள் குடித்த ரத்தங்களிலே ரொம்ப சுவையான ரத்தம் எது என்று கேட்டால் எங்களுக்கு கட்டுப்படாமல் உடச்சி கொண்டு போன முர்த்ததுகளுடைய ரத்தம் தான், யாரெல்லாம் எங்களோட கட்டுப்பாட்டை ஏற்றுக்கொள்ளாம போனாங்களோ அவங்களோட ரத்தத்தை குடிக்கிற படை எங்களிடத்தில் இருக்கிறது என்று அந்த முரண்பட்டு போனவர்களை கொல்லக்கூடிய ஒரு கோட்பாட்டை அவங்க கடைபிடித்து வர்றாங்க. இது அடிப்படையில் இதுல சொல்ல வர்றது என்னடா, துரோகத்தின் அடிப்படையில உருவான ஒரு அமைப்பு. ஏற்கனவே பவுடாலுக்கு பைய செஞ்சிருந்தா அந்த பையத்தை நீங்க சரிந்திருந்தா முறிக்க கூடாது, பையத்தை முறித்துக் கொண்டு உருவான ஒரு அமைப்பு. மற்றவங்களை அவங்களுடைய அங்கீகாரம் இல்லாம எங்களுக்கு நீங்க கட்டுப்பட்டாகணும் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. இன்றைக்கு அவங்களுடைய அறிவித்தல்கள் ஆச்சரியமாக இருக்கிறது. சவுதி அரசின் அரசை பத்தி அவங்க சொல்லுகிற போது எப்படி சொல்லுவாங்கன்னா, ஆளு சலூல், அவங்களோட அவங்க ஆளு சவுத், சவுதி பரம்பரை. ஆனா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஆளு சலூல். சலூல்னு சொன்னா ரசூல்லா காலத்தில் வாழ்ந்த அப்துல்லா பின் உபை இப்னு சலூல், முனாபிக்களுடைய தலைவர். இவங்க எல்லாம் முனாபிக்குகள், இவங்களுக்கு எதிராக போராடணும், ஆயுதம் ஏந்தணும் என்று எல்லா நாடுகளிலும் ஆட்சி தலைமைக்கு எதிராக முஸ்லீம்களை தூண்டிவிடக்கூடிய ஒரு பிரச்சாரத்தை அவர்கள் செய்து வருகிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்ப அவங்க அறிவித்திருக்கிறது என்னன்னு கேட்டா, இஸ்லாமிய கிலாபா, இந்த கிலாபத்துக்கு எல்லாரும் கட்டுப்படணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிற்காலத்தில் கிலாபத் வரும் என்று அறிவிச்சிருக்கிறாங்க. ஆனா அதுக்கு அவங்களே சில வரையறைகள் சொல்லியிருக்கிறாங்க. அந்த வரையறைகளை வைத்து பார்க்கிற போது இவங்க இஸ்லாமிய கிலாபத்து ஒன்று அமைக்க இல்லை என்கிறது எங்களுக்கு ஹதீஸின் அடிப்படையில் தெளிவாகும். இந்த ஹதீஸ நான் கிலாப சம்பந்தமாக ரசூல் ஸல்லல்லாஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் இது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தக்கூன் நுபுவா ஃபீக்கும் மாஷா அல்லாஹு அன் தக்கூன், அல்லாஹ் எவ்வளவு காலம் இருக்க வேண்டும் என்று நாடுகிறானோ அவ்வளவு காலம் உங்களுக்கு மத்தியில நுபுவத் இருக்கும், அதாவது நான் இருப்பேன். சும்மா யர்ஃபவுஹா இதா ஷா யர்ஃபஹா, பிறகு எப்போது அந்த நுபுவத்தை தூக்கி கொள்ள வேண்டும் என்று உயர்த்தி விட வேண்டும் என்று அல்லாஹ் நாடுகிறானோ அப்போது அந்த நுபுவத்து தூக்கப்பட்டு விடும், உயர்த்தப்பட்டு விடும். சும்மா தக்கூனு கிலாபத்தும் அல்லாஹ் மின்ஹாஜி நுபுவா, நுபுவத் உயர்த்தப்பட்ட பிறகு நபித்துவத்தின் அடியோ அட்டிய ஹிலாபத் ஒன்று உருவாகும். அந்த ஹிலாபத் எவ்வளவு காலம் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடுகிறானோ அவ்வளவு காலம் அந்த ஹிலாபத் இருக்கும். பிறகு அல்லாஹ் அந்த நுபுவத்தினுடைய அடிப்படையிலான ஹிலாபத்தை எப்போது உயர்த்த வேண்டும் என்று நாடுகிறானோ அப்போது அல்லாஹ் உயர்த்தி விடுவான். அப்ப நுபுவத்து நீங்கியதற்கு பிறகு ஹிலாபத்து வரும். ஹிலாபத்து நீங்கியதற்கு பிறகு சும்மா தக்கூன முல்கன் ஆவன், கடுமையான ஒரு மன்னராட்சி உருவாகும். மாஷா அல்லாஹ் அய்யக்கூன, அந்த மன்னராட்சி எவ்வளவு காலம் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடுகிறானோ அவ்வளவு காலத்துக்கு இருக்கிறோம். சும்மா யர்ஃபவுஹா இதா சாயர்ஃபஹா, பிறகு அந்த மன்னராட்சியை அல்லாஹ் உயர்த்த நாடுகிற போது உயர்த்தி விடுவான். அந்த மன்னராட்சி போனதுக்கு பிறகு சும்மா தக்கூன முல்கன் ஜபரியா, சர்வாதிகார தன்மை கொண்ட மன்னராட்சி உருவாகும். அந்த சர்வாதிகாரம் அடிப்படையிலான மன்னராட்சி எவ்வளவு காலம் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடுகிறானோ அவ்வளவு காலத்துக்கு அது இருக்கும். அந்த சர்வாதிகார மன்னராட்சி அல்லாஹ் எப்போது உயர்த்த வேண்டும் என்று விரும்புகிறானோ அப்போது உயர்த்துவான். அதற்கு பிறகு நபித்துவத்தின் அடியொட்டிய ஹிலாபத் உருவாகும். இப்படி சொல்லிட்டு சும்மா சக்கத்தை ரசூலுக்கு போக மௌனமாயிட்டாங்க என்ற ஹதீஸை நாங்கள் பார்க்கிறோம். இந்த ஹதீஸ்ல ரசூல் தெளிவா சொல்றாங்க, ஒன்று போ இருக்கும், அதற்கு பிறகு அல்லாஹ் உயர்த்துவான், பின்னர் தான் அடுத்தது வரும். நுபுவத் இருக்கும் போது ஹிலாபத்து வராது, ஹிலாபத் இருக்கும் போது மன்னராட்சி வராது, அந்த மன்னராட்சி இருக்கும் போது சர்வாதிகார மன்னராட்சி வராது, சர்வாதிகார மன்னராட்சி இருக்கும் போது நுபுவத்தின் அடியொட்டிய ஹிலாபத்து வராது. இப்ப அவங்க சொல்லக்கூடிய சவுதியில சர்வாதிகார அடிப்படையிலான மன்னராட்சி இருக்கு. இப்ப நுபுவத்தின் அடிப்படையிலான ஹிலாபத்து வரதாக இருந்தா என்ன செய்யணும்? அல்லாஹ் இதை உயர்த்தணும். உயர்த்ததுக்கு பிறகு இந்த ஹிலாபத்தின் அடிப்படையிலான நுபுவத்தின் அடிப்படையிலான ஹிலாபத் உருவாகும். ரசூலுல்லாஹ் அப்படித்தான் சொல்றாங்க. ஆனால் மன்னராட்சி இருக்கும் போதே இவர்கள் நாங்கள் அடிப்படையிலான நுபுவத்தின் அடிப்படையிலான ஹிலாபத்தை அமைத்து விட்டோம் என்று சொல்றாங்கடா பொய் தான் சொல்றாங்க. ஏன்னா அதை உயர்த்தினதுக்கு பிறகுதான் இது வரும் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இப்படி சொல்லும் போது அவர்கள் ஒரு வாதம் வைக்கிறாங்க. என்ன வாதம் சொன்னா, நபித்துவத்துக்கு பிறகு ஹிலாபத்து அபூபக்கர் நாவுடைய ஆட்சியிலிருந்து உமர் அலி நாவுடைய ஆட்சி வரைக்கும் ஹிலாபத்து, அதுக்கு பிறகு மன்னராட்சி வரும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதிரடியில் அவங்க ஆட்சி செய்கிற போதே சிரியாவுல மன்னராட்சியை மாவியல்லாம ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த அடிப்படையில் இப்ப சர்வாதிகார ஆட்சி இருக்கும் போதே அபூபக்கர் அல் பக்தாதி ஹிலாபத்தை ஆரம்பிச்சுட்டாரு என்ன அவங்க சொல்லுவாங்க. ஆனால் அது தவறானது. முதலாவது நாங்கள் ஹதீஸினுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஒன்றை தூக்கியதுக்கு பிறகுதான் மற்றொன்றை கொண்டு வருவதாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதுக்கு மாத்தமா நாங்கள் விளக்கம் சொல்ல முடியாது. நபித்துவத்தின் அடிப்படையிலான ஹிலாபத் அபூபக்கர் உமர் உஸ்மான் அலி ரலியல்லாஹு ஆட்சி இருக்கிற வரைக்கும் முஆவியா ரலியல்லாஹு தன்னை கலீபா என்று சொல்லல. அடுத்தது அவங்க நிறுவியது மன்னராட்சியாகவும் ஆகல. எப்ப அது மன்னராட்சியாக ஆனது என்று சொன்னால், முஆவியா ரலியல்லாஹு தான் மௌத்தாகிறதுக்கு முன்னாலேயே தனது மகன் யசீதுக்கு பையத்து வாங்குறாங்க. அப்பதான் அது மன்னராட்சி ஆகுது. ஹிலாபத் இருக்கும் போதே மன்னராட்சி உருவாகல. எனவே இப்போது மன்னராட்சி நடந்து கொண்டிருக்கும் போது இந்த மன்னராட்சி தூக்கப்படாத வரைக்கும் நுபுவத்தின் அடிப்படையிலான ஹிலாபத்து வராது. இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை. அப்படி வந்ததாக யாராவது சொன்னால் அவங்க பொய் சொல்றாங்க. அது ஹிலாபத்தின் அடிப்படையிலான நுபுவத்தின் அடிப்படையிலான ஹிலாபத்து கிடையாது. இது ஹதீஸ் எங்களுக்கு தெளிவாக சொல்கிறது. அடுத்தது கண்ணியத்துக்குரிய சோழர்களே, இவங்க ஹிலாபத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. அந்த ஹிலாபத்துக்கு உட்பட்ட பிரதேசம் எது? ஈராக்கினுடைய ஈராக் சிரியா இஸ்லாமிய அரசுன்னு அவங்க அறிவிக்கிறாங்க. ஆரம்பத்தில் டோட்டல் ஈராக்கும் எங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறான்னு கேட்டா இல்ல. டோட்டல் சிரியாவும் எங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறான்னு கேட்டா இல்ல. அப்ப ஈராக் சிரியான்னு சொல்றது ஒரு பொய் வார்த்தை. சிரியாவினுடைய பெரும்பகுதி இவங்களுடைய கையில இல்ல, ஈராக்கினுடைய பெரும்பகுதி இவங்களுடைய கையில இல்ல, இல்லாம தான் சொல்றாங்க. சரி, இவங்க அறிவித்த சில பிரதேசங்கள் இருக்குது. அந்த பிரதேசங்களில் ஒன்றுதான் ஹலப். அலப்போ அலப்போன்னு சொல்லி நீங்க செய்திகளை பார்த்திருப்பீங்க. சென்ற வருஷம் உலகத்திலேயே அதிகமான மக்கள் கொல்லப்பட்ட இடம் இந்த அலப்போ. கட்டிடங்கள் சிதைவடைந்த இடம் இந்த அலப்போ. அதிகமான மக்கள் அகதியான இடம் இந்த அலப்போ. அதிகமான பெண்கள் கற்பழிக்கப்பட்ட பிரதேசம் இது. உயிரோடு புதைக்கப்பட்ட பிரதேசம் இது. அதிகமான சிறுவர்கள் கொல்லப்பட்ட பிரதேசம் இது. அப்ப உலகத்திலேயே நீங்க ஹிலாபத்தை அமைச்சதுக்கு பிறகு நடந்தது என்னன்னா, அந்த பகுதி மக்களுடைய பாதுகாப்பு இல்லாம போனது, அச்ச நிலை உருவானது, அவங்க நிம்மதியாக வாழ முடியாத சூழல் உருவானது, உயிராபத்து ஏற்பட்டது. அவங்க அந்த இடத்தை விட்டுட்டு அதாவது அகதிகளாக துறந்து எந்த போரண்டு தெரியாம தத்தளிக்கிறதுனால உருவாச்சுது. அப்ப உங்க ஹிலாவத்தால எந்த லாபமும் அடையல. அந்தந்த பகுதியில சில சட்டங்களை நடைமுறைப்படுத்திருக்கிறாங்க, களை எடுத்தவன கைய வெட்டி இருக்கிறாங்க, மரண தண்டனை கொடுத்திருக்கிறாங்க. இதைத்தான் அவங்க ஹிலாபத்தினுடைய நலவுகளாக சொல்றது. கண்ணியத்துக்குரிய சோழர்களே, ஹிலாபத் சம்பந்தமாக குர்ஆன் சொல்லக்கூடிய வசனத்தை பாருங்க. ஹிலாபத் வந்தால் என்ன நடக்கும் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனில் சூரா 124 அத்தியாயத்தினுடைய 55 வசனத்துல சொல்கிறார். பஅத் அல்லாஹு அல்லதீன ஆமனு மின்கும் ஆமிலு ஸாலிஹாத், ஈமான் கொண்டு நல்லமல் செய்யக்கூடிய மக்களுக்கு அல்லாஹு தஆலா அவர் வாக்களிக்கிறான். லய ஸ்தஹ்லி வன்னஹும் ஃபில் அர்லி கம ஸ்தஹ்லபல்லதீன மின் கபலிஹிம், அவங்களுக்கு முன்னால் இருந்தவங்களுக்கு ஹிலாபத்தை கொடுத்தது போல இவங்களுக்கும் பூமியில ஹிலாபத்தை கொடுப்பான். அப்படி கொடுத்தால் வலயுமக்கினன்னலஹும் தீனஹும் அல்லதீ இர்தலாலஹும், அவர்களுக்காக அல்லாஹ் பொருந்தி கொண்ட மார்க்கத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய அதிகாரத்தை அல்லாஹ் கொடுப்பான். வலயுபத்திலன்னஹும் மின் பஅதி கௌஃபிஹிம் அம்னா, அவங்களோட பயமான சூழ்நிலைக்கு பிறகு, அச்சமான சூழ்நிலைக்கு பிறகு அமைதியான சூழலை அல்லாஹ் கொடுப்பான். ஹிலாபத்து வந்தா என்ன நடக்கணும், அச்சம் இல்லாமல் போகணும், அமைதி ஏற்படணும், மார்க்கத்தை எந்த விதமான சந்தர்ப்பமும் இல்லாமல் செயல்படுத்தக்கூடிய சூழல் உருவாக வேண்டும். அல்லாஹ் சொன்ன எதுக்குமே இந்த ஹிலாபத்தால நடக்கல. அப்போ இந்த அறிவித்த ஹிலாபத்தினால அபூபக்கர் அல் பாக்தாதி ஹலீபா என்ற ஒரு பெயர் கிடைச்சிச்சே தவிர அதனால அந்த பகுதியில எந்த லாபமும் கிடைக்கல. இந்த இலங்கை மக்கள் புரிஞ்சு கொள்வதற்காக ஒரு உதாரணம் சொல்லலாம். இது ஒரு உதாரணத்துக்கான சொல்றேன். இலங்கையில எல்டிடி அதே மாதிரி தமிழ் அமைப்புகள் போராடினாங்க. எதற்காக போராடினாங்க, தனி ஈழம், தமிழ் மக்களுக்கான ஒரு தனி ஈழம் தேவை, அதுக்காகத்தான் போராடினாங்க. இதுல வந்து இடையில வந்து இந்தியா குறுக்கிட்டு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி இந்த மாகாண சபை சிஸ்டங்களை கொண்டு வந்து ஒரு பேச்சுவார்த்தையை கொண்டு வந்தாங்க. ஆனா விடுதலை புலிகள் ஏற்றுக்கொள்ளல. அது அல்லாத இபிஆர் இந்த புலட்டு இந்த மாதிரியான அமைப்புகள் அதுக்கு உடன்பட்டு இந்தியா ராணுவத்தோட சேர்ந்து கொண்டாங்க. சேர்ந்து கொண்டு வரலாறு பெருமாள் அவங்களுடைய தலைவர் என்ன செஞ்சாருன்னா ஒரு அறிவித்தல் விட்டார், தமிழீழம் அறிவித்தல், தமிழீழம் உருவாயிருச்சுன்னு அறிவித்தார். இந்த அறிவித்தல தமிழீழம் தான் எங்களுடைய தாய, எங்களுடைய தாகமே தமிழீழம் தான் சொல்லக்கூடிய புலிகள் எதிர்த்தாங்க. ஏன் எதிர்த்தாங்கன்னா இது வெறும் அறிவிப்பு தான், இந்த அறிவித்தலால தமிழ் மக்களுக்கு எந்த நலவும் வராது, நாங்க எந்த தமிழீழத்துக்காக போராடுறோமோ அது கிடைச்சா என்ன நடக்குமோ அது நடக்காது. இது வெறும் ஒரு பேரான அறிவித்தலாக இருக்குமே தவிர இதனால எதுவும் நடக்காது. இதே போல அபூபக்கர் அல் பக்தாதி அறிவித்த இந்த ஹிலாபத்துங்கிறது ஒரு அளவு அறிவித்தல் தானே தவிர அதனால உலகத்தில எந்த மாற்றமும் நடக்கல, எந்த நலவும் நடக்கல. அப்ப இது ஒரு பொய்யான ஒரு அறிவித்தலுக்காக மக்கள் ஏமாற்றப்படுறாங்க. ஹிலாபத்து வர்றது என்றது சந்தோஷம் தான், ஹிலாபத்தின் பேர் வாரத்தில் என்ன லாபம் இருக்குது, அது உண்மையான ஹிலாபத்தாக இருக்க வேண்டும். இவங்க ஹிலாபத் செய்ய வேண்டிய எதையுமே மக்களுக்கு செய்யல, ஆனா ஒரு ஹலீபாவுக்கு மக்கள் என்னென்ன அந்தஸ்து எல்லாம் கொடுக்கணுமோ அதெல்லாம் தங்களுக்கு தேவைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பைன்னமல் இமாமு இமாமு ஜுன்னா, இமாம் என்ற ஒரு கேடயம், கேடயம்னா ஆபத்துல இருந்து எங்களை பாதுகாப்படும். ஒரு ஹலீபா இருந்தால் அவர் மக்களை பாதுகாக்கணும். இவர் வந்து எங்களுக்கு கேடயமா இல்ல, எங்களுக்கு இல்ல, அவங்க அறிவிச்ச அந்த பிரதேசத்தில் வாழ்கிற மக்களுக்கு கேடயமா இல்ல, கேடா தான் இருக்கிறார். அப்ப இந்த இஸ்லாமிய ஹிலாபத்து என்னென்ன நலவுகளை செய்யுமோ அதையெல்லாம் அவர் செய்யல. செய்யலன்னா இஸ்லாத்துடைய தீர்வு என்ன, நீங்க இஸ்லாமிய ஹிலாபத்து செய்யல, நீங்க வேணா உங்க பகுதியில நீங்க பிடிச்ச பகுதியில ஆட்சி செய்யறதா சொல்லுங்க, அந்த பகுதியில் உள்ள மக்கள் உங்களுக்கு கட்டுப்படுன்னு சொல்லுங்க, உலகத்தில் இருக்கிற எல்லாரும் எங்களுக்கு கீழே தான் வரணும்னு சொன்னால் இது ஒரு தவறான வாதம். ஒரு சின்ன ஒரு ஹதீஸ் பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பள்ளிக்கு வராங்க, ஒரு மனிதர் வந்து பள்ளியில வந்து தொழுகிறார், வேக வேகமா தொழுகிறார், தொழுகிட்டு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்லிட்டு சொன்னாங்க, போய் தொழு நீ தொழலன்னு சொன்னாங்க. அவர் மறுநாளும் போய் அதே மாதிரி தொழுகிட்டு வந்தார், தொழுகிட்டு வந்தோடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சலாம் சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்லி சொன்னாங்க, போய் தொழு நீ இன்னும் தொழலன்னு சொன்னாங்க. அவர் திரும்பவும் அதே மாதிரி தொழுகிட்டு வரார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க போய் தொழு நீ தொழலன்னு சொன்னாங்க. அப்பதான் அந்த சஹாபி கேக்குறா, யா ரசூலுல்லாஹ் எனக்கு இப்படித்தான் தொழ தெரியும், எப்படி தொழுகை எனக்கு சொல்லிட்டாங்கன்னு சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவதே சொல்லி இருக்கலாம், ஆனா மனுஷனுக்கு படிக்கொண்டு ஆர்வம் இருக்கும், சும்மா போய் திணிக்க கூடாது. நீ இப்படித்தான் தொழுகை சொல்லியிருந்தா அது அவரோட மனசுல பதியாது, திரும்ப அனுப்புறாங்க. நீயா கேட்கும் வரைக்கும் நான் அனுப்பிட்டு பத்து முறை போயிருந்தாலும் அப்படி அனுப்பியிருப்பாங்க. அவதான் கேட்கிற இப்படித்தான் தொலை தெரியும், இதை தவிர வேற முறையில் எனக்கு தொலை தெரியாதுன்னு சொல்லுற போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருக்குல போனா நிக்கணும், சமயல்லாவுலிமன் அமீதானு வந்தா நிக்கணும், தாமதிக்கணும், சுஜூதுல தாமதிக்கணும், இந்த முறையை சொல்லி கொடுக்கறாங்க. அவர் தொழுதான் வாரார், பிறைய தொழுகிறார். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, பைனக்கல் அன் துஸல்லி, நீ தொழவே இல்லைன்னு சொல்றாங்க. இந்த அபூபக்கர் அல் பக்தாதி ஹிலாபத் அறிவிச்சிருக்கிறார், ஆனா ஹிலாபத்துக்குரிய எந்த வேலையும் செய்யல. ரசூலுல்லாஹ் தீர்ப்பு என்னவா இருக்கும், நீ ஹிலாபத்து செய்யல, நீ ஹிலாபத்துக்குரிய எந்த நலவையும் செய்யலன்னு சொன்னா நீ செய்யறது ஹிலாபத்து கிடையாது, இதுதான் ரசூலுல்லாஹ் தீர்ப்பா இருக்கும். எனவே கண்ணியத்துக்குரிய சோழர்களே, இவங்க செய்யறது இஸ்லாமிய ஹிலாபத்து கிடையாது. நீங்க வேண்டாம் உங்களுடைய நீங்க அதாவது அசாத்தினுடைய ஆட்சி என்கிறது குபுருடைய ஆட்சி, அதுக்கு எதிராக போராட வேண்டும். அதுக்கு உங்க கட்டுப்பாட்டுல வந்துச்சா அதை வச்சுட்டு உங்களை ஆட்சி அதுல நடக்கிறதா சொல்லுங்க. எல்லாரும் உங்களை கலீபாவா ஏற்றுக்கொள்ளணும், ஏற்றுக்கொள்ளாதவங்களை நாங்க எதிர்ப்போம் என்கிறது இது ஹவாரிஜிகளுடைய சிந்தனை போக்கின் அடிப்படையில் உருவானது. அன்புக்குரிய சகோதரர்களே, இவங்களுடைய நடவடிக்கையை வச்சு பார்க்கும்போது ஆரம்ப கால ஹவாரிஜிகளிடத்துல என்ன மாதிரியான பண்புகள் இருந்ததோ அந்த பண்புகள் எல்லாம் இவங்கள்ட்ட இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இவங்க வரும்போது கருப்பு கொடியோட வந்தாங்க, கருப்பு ஆடை அணியறாங்க. ஆரம்ப காலத்திலிருந்தே ஒரு மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்துடைய படை கருப்பு கொடியோட வரும் இந்த சிந்தனை இருக்குது நம்மகிட்ட. அதனால இவங்களுக்கு கிடைச்ச வெற்றிகளையும் பார்க்கும்போது ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த படை தானோ என்கிற எண்ணம் எல்லாருக்கும் ஏற்பட்டது. இந்த கருப்பு கொடி சம்பந்தமான ஒரு செய்தி ஒன்று, இது இந்த தலைப்புக்கு சம்பந்தம் இல்ல, கருப்பு கொடியோட சம்பந்தப்பட்டது. உசாமா வரும்போதும் கருப்பு தலப்பா போட்டிருந்தார். ஆப்கானுடைய போர் நடந்து முல்லா உமர் அங்கு தலைவராக ஆனதுக்கு பிறகு ஆப்கான்ல இருந்த தாலிபான்களும் கருப்பு தலப்பா போடுவாங்க, கருப்பு ஆடை அணிவாங்க. அந்த சந்தர்ப்பத்திலும் இந்த கருப்பு ஆடை சம்பந்தமான ஹதீஸ்கள் பேசப்பட்டது. அந்த டைம்ல பிஜே அவருடைய உரையில ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த கருப்பு ஆடை அணிஞ்ச படை இந்த படை தானோ என்று நினைக்க தோணுது என்றெல்லாம் பேசியிருந்தார். திருமதி வெளியீட்டுல பேசும்போது அமீருல் மோமினியின் முல்லா உமர் என்று சொல்லி அமீருல் மோமினிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியே பேசியிருந்தார். அவர் சில நேரம் பேசும்போது என்னத்தை பேசுனா அந்த சந்தர்ப்பத்துல இளைஞர்களை இருக்கலாமோ அப்படி பேசுவார், எதை பேசுனா தக்பீர் கிடைக்குமோ அந்த மாதிரி பேசுவார். இந்த ஹதீஸ் சம்பந்தமா நம்மளும் சில விஷயங்களை பார்த்துட்டு அப்ப முதிர் சொன்னாரு, இந்த ஹதீஸை இங்க யார்ட்டையும் பேச வேணாம், கருப்பு உடையோட வருவாங்கன்னா கருப்பு உடையில வர எல்லாருமே அதுக்குரிய ஆக்கள் ஆக மாட்டாங்க, பேச வேணாம்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு நாள் இந்த கருப்பு ஆடை சம்பந்தமான ஒரு பேச்சு ஒரு இடத்துல நிற்கும் போது வருது. ஒருவர் வந்தார், அவரு அப்ப பிஜேயினுடைய ஆதரவாளர். இந்த கருப்பு உடை அணிஞ்சி வர படன்னு சொல்லி ஹதீஸ் இருக்குதாமே என்று சொன்னா ஒண்ணு சொல்லல. அப்ப அவர் சொன்னாரு, இங்க உள்ள மௌலவிமார் எந்த செய்யறாங்களோ அங்க அவர் பிஜே தான் இப்படி பார்த்து சொல்ல, இதையும் பிஜே தான் சொல்லணும், 20-30 மௌலவிமார் இங்க இருக்கிறாங்க தானே. அப்ப இவங்களுக்கு இந்த கிதாபுல தான் பாக்குறது, ஹதீஸ் வந்து கிதாபுல தான் இருக்குது என்று சொன்னார். அப்ப பக்கத்துல இருந்த இன்னொரு ஆளும் சொன்னாரு, ஓ பிஜே மௌலவிதான் விசேஷம் தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, 7வது மாதம் கடைசியா சொன்ன இந்த ஹதீஸ்கள் சம்பந்தமா சின்ன சிக்கல் வைக்கிறதால முதிர் அறிவிக்க வேணாம் சொல்லிக்கிறாரு என்று சொல்லி சொன்னேன். இமாம் யுவராஜ் ரம்மம் சொல்றாங்க, இந்த கருப்பு கொடிகள் சம்பந்தமாக வரக்கூடிய எல்லா ஹதீஸ்களையும் சில சிக்கல்கள் இருக்கு. சில ஹதீஸ்கள் கருப்பு கொடியோட வரக்கூடிய ஒரு நல்ல படை சம்பந்தமாகவும் சொல்லுது, சில அறிவிப்புகள் கருப்பு கொடியோட வரக்கூடிய ஆபத்தான ஒரு அமைப்புகள் பத்தியும் சொல்லுது. ஆனா எல்லாத்துலயும் சில சந்தேகங்கள் இருக்கு, அறிவிப்பாளர் தொடர்ந்து சந்தேகங்கள் இருக்குது. அதுல வந்திருக்கக்கூடிய சில அறிவிப்புகளை பார்க்கும்போது இன்றைக்கு உள்ள ஐஎஸ்க்கு சொல்லது போட்ட சில அறிவிப்புகள் இருக்கு, அது பலகீனமான அறிவிப்புகள். சில அறிஞர்கள் வந்து அறிவிப்பாளர் தொடர் வரிசையாக இருக்க தொடர்ல சிக்கல் இருக்குது, ஆனா 1000 வருஷங்களுக்கு முன்னால் அறிவிக்கப்பட்ட கிதாபுகள் அது இருக்கிற காரணத்தினால் சில வேளை இவை வந்து மௌக்கூபாக ஒரு சகாபி கேட்டுத்தான் சொல்லியிருக்கலாம் என்கிறதுக்கான யூகம் அடிப்படையில் இதை சரிகள் இருக்கிறாங்க. இந்த சில அறிவிப்புகளை பாருங்க. ரசூல் சலாசன் சொல்றதாக பதியப்பட்டிருக்கிறது. அறிவிப்பாளர்கள் இபுனுல் அஹியா என்கிற ஒரு ஆள் வாழ் அவர் பலகீனமான ஒருவர். அடிக்கடியில் அவங்க சொல்றாங்க, இதா ராயித்து முர் ராயாத்தி சூத், கருப்பு கொடிகளை நீங்கள் பார்த்தால் பல்சமுள் அல்ல, நீங்க உங்க பூமியிலே இருங்க, போயிடாங்க, அங்கிட்ட போகாதீங்க, அதாவது அவங்களை நோக்கி நீங்க போகாதீங்க. பலா துஹர்ரிக்கு ஐதியக்கும் பலா அர்ஜுலக்கும், உங்களுடைய கைகளையோ கால்களையோ நீங்க ஆட்டாதீங்க, அதாவது நீங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாதீங்க, அவங்களுக்கு துணை நிக்காதீங்க. சும்மா எல்லாரு கௌமன் அபாவுல், பிறகு ஒரு பலகீனமான கூட்டம் உருவாகும், மக்களிடத்தில் அவங்களுக்கு எந்த பெருமானமும் இருக்காது. அவங்கள்ட்ட பாத்தீங்கன்னா மக்களால் அறியப்பட்டவங்க, மக்களால் உணரப்பட்டவங்க, அறிஞர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க. குலூபுகும் கசுபரில் ஹதீத், அவங்களுடைய உள்ளங்கள் வந்து இரும்பை போன்று கடுமையாக இருக்கும். உம் ஹஸ்னாபு தௌலா, அவங்க தௌலா ஆட்சிக்குரியவங்க என்று தங்களை அழைத்துக் கொள்வார்கள். லா யஃபூன பி அஹதின் வலா மீசாக்கின், அவங்க வாக்களித்தாலோ உடன்படிக்கை செய்தாலோ அதை நிறைவேற்ற மாட்டாங்க. அவருடைய பேர்கள் குண்ணியத்தாக இருக்கும். குண்ணியத்துனா என்ன விளையங்களும், புண்ணிய பேர் வைக்கிறது பிழை இல்ல, அனுமதி உள்ளதுதான். புண்ணியத்துன்னு சொன்னா இப்ப என்னுடைய பேர் இஸ்மாயில், நான் இஸ்மாயில் சொன்னால் எந்த இசும் என்னுடைய பேர், என்னுடைய பிள்ளையினுடைய பேரோடு நான் சேர்த்து சொன்னார். உதாரணமா நான் அபு அண்ணா சொல்றேன், அண்ணனுடைய வாப்பான்னு சொல்றேன் சொன்னா இதுக்கு சொல்றது புண்ணியத்துண்டு. இந்த அபுன்னு போட்டு சொல்றது புண்ணியம், மார்க்கத்துல தவறு கிடையாது. மார்க்கத்துல உள்ளது நானா ரசூல் சலாம் ஒரு அடையாளத்துக்காக சொல்றாங்க, சொன்னதாக அறிவிக்காம இந்த செய்தியை சொல்றாங்க. அஸ்மா ஹுமுல் குணா, அவருடைய தேர் குண்ணியத்தாக இருக்கும். நிஸ்பத் ஹுமுல் குரா, அவங்க தங்களை ஊரோடு இணைச்சுக்குவாங்க. ஒரு ஆள் தன்னை இணைக்கிறதாக இருந்தா இப்ப நான் என்னுடைய பாப்பாவோட இணைப்பேன், இஸ்மாயில் சாவுலமி, சாவுலமியுடைய மகன் இஸ்மாயில் பாப்பாவோட இணைக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா கோத்திரம் குளம் இருக்குமாக இருந்தா குளத்தோட சேர்த்துக்குவாங்க, ஹாசிமி குறைசி என்று பேரை சேர்த்துக்குவாங்க. ஆனா இவங்க யாரோட சேர்ப்பாங்கடா, ஊரோட பேரை சேர்த்துக்குவாங்க என்று சொல்றாங்க. இந்த சொல்லப்படக்கூடிய இந்த அமைப்பு அப்படியே இந்த புலத்தை இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன அவங்களுடைய பேர்களை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அபு முஸ்லபர் சர்காவி, அபு முகமது அல் அதுனானி, அபு முகமது அல் ஜவுலானி, அதாவது அபு பக்கர் அல் பக்தாதி, அபு முஹாஜி, இந்த மாதிரி அவங்களுடைய பேர் இருக்குது. அவங்களுடைய உண்மையான பேர் என்ன தெரியாத அளவுக்கு குண்ணியத்தான் அவங்களுடைய பேரா இருக்குது. அவங்க தங்களை ஊரோட சேர்த்துக்குவாங்க. பக்தாதி, இந்த ஜவுலானி, இந்த ஜர்காவியங்கிறது அவங்க அவங்களுடைய கிராமத்தோட சேர்த்த பேரா இருக்குது. முர்ஹாத்துன் கசோரி நிசா, அவங்களுடைய முடி பொம்புல முடி மாதிரி நீட்டமா இருக்கும், வேற சிலங்கள்ல நீல முடி வச்சிருப்பாங்க என்ற செய்தி வருது. பைனகும், தங்களுக்கு இடையில அவங்க முரம்பட்டுக் கொள்வாங்க. சும்மா யூத்தில்லாவுல் ஹக்கமையசா, பிறகு அல்லாஹு தஆலா தன் நாடுகளவர்களுக்கு சத்தியத்தை காட்டுவான் என்ற ஒரு செய்தி பதிவாக இருக்கு. இதே மாதிரி சில இடங்கள்ல அவங்களுடைய பகுதி, அவங்க உருவாகிற அந்த பகுதி எது என்றதும் குறிப்பிடப்பட்டிருக்கு. கருப்பு கொடிகள் ஈராக்கில் இருந்து வரும், கடுமையான போக்குள்ள சிலர் அவங்களை வழி நடத்துவாங்க. அவங்க அஸ்னாபு சோர் நிறைய கொண்ட வச்சிருப்பாங்க. அன்சாபு மூல் குரா, ஊரோடு சேர்த்து தங்களை அழைச்சிக்குவாங்க. அஸ்மா மூல் குனா, தங்களுடைய பேரை அபு அபு என்று பிள்ளைகளுடைய பேரோட சேர்த்துக்குவாங்க. சிரியாவினுடைய தலைநகராக இருக்கக்கூடிய டமஸ்கஸை அவங்க வெற்றி கொள்வார்கள். அப்ப இந்த மாதிரி அவங்களுடைய அவங்க உருவாகிற இடம் ஈராக்காக சிரியாவாக இருக்கும் என்ற செய்தி வந்திருக்கு. ஆனா இது எல்லாத்திலையுமே அறிவிப்பாளர்கள் குறை இருக்கு. அப்ப இந்த செய்திகளை வச்சு நாங்க ஒரு முடிவு செய்ய முடியாது, இந்த செய்திகளை மட்டும் வச்சு ஒரு முடிவு செய்ய முடியாது. ஏனைய சஹீஹான ஹதீஸ்கள் வந்து சப்போர்ட் கொடுத்தா இதை நாங்க ஒரு துணை மூலாதாரமாக எடுக்கலாமே தவிர, இது வந்து பலகீனமாக இருக்கிறதுனால இதை வச்சு நாங்க முடிவு செய்ய முடியாது. சில அறிவிப்புகளை சொல்கிற போது ஆச்சரியமா இருக்கு, பலகீனமான அறிவிப்புகள் ஆச்சரியமா இருக்கு. அவர்களின் தக்பீர்களினால் வானத்தில் உள்ளவர்கள் வருத்தம் அடைவார்கள், அவர்களுடைய தக்பீர்களினால் மலக்குகள் வேதனை அடைவார்கள் என்ற செய்தி வந்திருக்கு பலகீனமான அறிவிப்புல. தக்பீரினால் மலக்குகள் வேதனை அடைவார்கள் என்றால் ஒன்று விதத்தான அடிப்படையில் தக்பீர் சொல்லப்படணும், அப்படி இல்லைன்னா அந்த தக்பீரை சொல்லி தவறு நடக்கணும். இவங்க தக்பீர் சொல்லி கழுத்தெடுக்கிற நிகழ்ச்சியை பார்க்கும் போது இந்த லைபான ஹதீஸ்களுக்கு ஒரு துணை கிடைக்கிற மாதிரியான சூழ்நிலை உருவாகும். இல்ல, இந்த மாதிரியான சில செய்திகள் ஏராளமாக இருக்கு. இதே மாதிரி கருப்பு கொடியோட ஒரு கூட்டம் வருவாங்க, ஆப்கான்ல இருந்து ஆப்கான் பகுதியில இருந்து வருவாங்க. அப்படி வந்தா நீங்க அவங்களுக்கு போய் பைய செய்யுங்க கருத்துலையும் தலிபான் அதிசல் இருக்கு, ரெண்டு சைட்டுக்கும் இருக்கு. அப்ப அந்த நேரத்துல தாலிபான் வந்த நேரத்தில் அவர் சொன்னது ஒரு சைட்டை பார்த்துட்டு சொன்னது, அதுவும் பலவீனமான அறிவிப்பு. அப்ப இந்த செய்திகளை வச்சு நாங்க டோட்டல் ஒரு முடிவு ஒன்று எடுக்க முடியாது. இந்த ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பு இப்ப அவங்க தங்கள் ஐஎஸ்ஐஎஸ் விட்டுட்டாங்க. ஏன்னா ஈராக் சிரியாவுக்கு மட்டுமில்லை, உலகத்துக்கெல்லாம் நாங்க கலீபா எங்களை தான் அவங்களுடைய சிந்தனை. இவங்களுடைய அமைப்பினுடைய கொள்கை அவங்களுடைய நடைமுறைகள் இவற்றை நாங்க வச்சு ஆரம்ப காலத்தில் ஹவாரிஜிகள் பற்றி ரசூலுல்லாஹ் அவங்க சொன்ன ஹதீஸ்கள் இவற்றை நாங்க சேர்த்து பார்க்கிற போது அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அதே பண்புகள் இவங்கள்ட்ட இருக்கிறத நாங்க பாக்கிறோம். இவங்க இஸ்லாமிய கிலாபா இல்லை என்றது எங்களுக்கு ஹதீஸ் மூலமா தெளிவா தெரியுது. ஏன்னா மன்னராட்சி இருக்கும் போது இஸ்லாமிய கிலாபத்து வராது, இவங்க சொல்லக்கூடிய அந்த நுபுவத்தின் அடிப்படையான கிலாபத்து வராது, ஹதீஸ் தெளிவா சொல்லுது. கிலாபத்து வந்தால் அமைதி கிடைக்கும், பாதுகாப்பு கிடைக்கும், மார்க்கத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய சூழல் வரும் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னால் அது நடக்கல. கிலாபத்து வந்தா எங்களுக்கு கேடயமாக அவர் இருப்பார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அது நடக்கல. இவங்க வந்ததுக்கு பிறகுதான் முஸ்லீம்கள் கிறிஸ்தவத்துக்கு மாறுற நிலை அதிகரிச்சிருக்குது. சிரியாவில் இருந்து போற அகதிகளை எல்லா நாடுகளும் புறக்கணிக்கிற நேரத்தில் பாப்பரசர் அறிவித்தல் விடுகிறாரு, ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தன்னுடைய வீட்டில் ஒரு சிரியா பிள்ளைய வளர்ந்தன்னு சொல்றாங்க. லட்சக்கணக்கான சிரியா பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் அந்த அந்நியர்களுடைய கைவசம் அகதியா போயிருக்கிறாங்க. அவங்க வந்து கிறிஸ்தவத்தை போதிக்க வேண்டும்ங்கிற அவசியம் கிடையாது. அவங்க இவங்களோட நல்ல முறையில நடந்து கொண்டால அந்த பிள்ளைகள் மதமாறுகிறனால இருக்குது. ஏன்னா சிரியாவில் இருக்கும் போது சீன அரசினால் அவங்க கொடூரங்களை சந்திச்சிருக்கிறாங்க, இந்த அசாத்தினுடைய அரசினுடைய கொடுமைகளை கண்ணால பார்த்திருக்கிறாங்க, அநியாயங்களை அக்கிரமங்களை பார்த்திருக்கிறாங்க. அதையும் கிறிஸ்தவ மக்களுடைய அரவணைப்பையும் பார்த்தாங்கன்னா அவங்க மதமாறுற நிலை இருக்குது. சில மக்கள் பொதுமக்கள் பத்துவா கேட்கிறாங்க, இங்க இருந்து வாரவங்க கிறிஸ்துவ சேர்த்துல போயிருக்கிறாங்க, இந்த பிள்ளைகளை நாங்க வீட்டுல வளர்க்கறதாக இருந்தா மகரம் பிரச்சனைக்கு நாங்க என்ன செய்யறது, ஆம்பளை பிள்ளைய வளர்க்கறதா என்ன செய்யறது, பொம்பளை பிள்ளைய வளர்க்கறதா என்ன செய்யறது. இப்படி தனிநபர்கள் பத்துவா கேட்கிற நிறைய நாங்க பாக்கிறோம் ஐரோப்பிய நாடுகள் அப்படி செதறி போயிருக்கிறாங்க. அப்ப இவங்க இவங்களுடைய அறிவித்தலினால் இவங்க வந்ததுனால ஒரு நலவு நடக்கல, நிறைய மக்கள் மார்க்கத்தை விட்டு போற நிலை உருவாகி இருக்கக்கூடிய ஆபத்தை நாங்க பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹவாரிஜிகள் சம்பந்தமாக சொன்ன ஹதீஸ்களை வச்சு பார்க்கும்போது ஆரம்ப ஹவாரிஜிகள் சம்பந்தமாக ஒரு செய்தியை சொல்றாங்க, அது அதிரடி அவங்க அறிவிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹவாரிஜிகள் சம்பந்தமாக சொன்னதை கேட்கும்போது ஈராக்கை நோக்கி நபி சாசன் கைய காட்டி சொன்னாங்க, இங்கிருந்து ஒரு கூட்டம் வெளியாகுவாங்க, அவங்க குர்ஆன் ஓதுவாங்க, இஸ்லாமிய முருக்க சஹமிமின ரமியா, அவங்களோட ஓதல் வந்து தொண்டைக்கு கீழே போகாது, ஒரு அம்புல இருந்து வில் எவ்வளவு வேகமா வெளியேறி போகுமோ அதை விட வேகமா இவங்க இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிருவாங்க என்ற செய்தி புகாரியில பதிவாயிருக்குது. அப்ப ஆரம்ப கால ஹவார்ஜிகளுடைய வெளியேறும் இடமாக ஈராக் இருக்கும், அதே பண்பு இவங்கள்ட்ட நாங்க பார்க்கிறோம். இவங்களுடைய தோற்றம் வந்து ஈராக்காக இருக்கு. இரண்டாவது கண்ணியத்துக்குரிய சோர்களே, முஸ்லிம்களை கொள்ளுவாங்க, காபிர்களை விட்டுருவாங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு அடையாளம் சொல்லி இருக்கிறாங்க. அது இன்றைக்கு இந்த ஹவார்ஜி இந்த புதிய ஹவார்ஜிகள்ட்ட இருக்கு. இவங்களா நான் ஏற்கனவே சொன்னேன், நான் அதுநாளி பேசின பேச்சு, எங்களுடைய படை குடிச்ச ரத்தங்களிலே மிகவும் சுவையான ரத்தம், எங்களுக்கு கட்டுப்பட மறுத்து போன அது அவங்களோட பார்வையில முர்த்ததுகள், உண்மையான முஸ்லீம்கள். முஸ்லீம் அவங்க இஸ்லாமிய கிலாபத்தை அறிவிச்சு யாருக்கு எதிராக அவங்க பேசினாங்கடா, பக்கத்துல ஈராக்ல நீங்க கிலாபத்தை அறிவிச்சிருக்கீங்க, பக்கத்துல சீய அரசு இருக்குது, ஈரான் அரசு இருக்குது, நீங்க அங்க சண்டைக்கு போயிருக்கலாமே, அங்க போகல. அவங்க இந்தியால சிரியாவுக்கு பக்கத்துல அங்கல வந்தா இஸ்ரேல் அரசு இருக்குது, இஸ்ரேலோட சண்டை பிடிக்க போறோம் அவங்க சொல்லல. அவங்க யாரோட முதலாவது மோதுறாங்கன்னா சவுதியோட மோதுறாங்க, சவுதி அரசுக்கு எதிராக மக்கள் கிளர்ச்சி செய்யணும் சொல்றாங்க. அப்ப நீங்க கிலாபத்தை அமைச்சது எதுக்குன்னா முஸ்லீம்களோட மோதுறதுக்கு. இவங்க ஈரானோட மோதவும் இல்லை, ஏன்னா அவங்க மோதுறதா இருந்தா ஈரானோட மோதி இருக்கணும், சிரியா அரசுக்கு ஈரான் தான் சப்போர்ட் பண்ணுது, சிரிய அரசு நிலைச்சு நிக்கிறதுக்கு இதுவரைக்கும் தாக்கு பிடிக்கிறதுக்கு ஈரான் தான் முக்கியமான, ஈரானும் ரஷ்யாவும் தான் முக்கியமான காரணமா இருக்குது. ஆனா இவங்க அவங்களோட மோதல்ல சிரியாவுக்கு பக்கத்துல தான் இஸ்ரேல் இருக்குது, இஸ்ரேலோட மோதல்ல இதுவரைக்கும் இஸ்ரேலுக்கு எதிரான எந்த தாக்குதலும் அவங்க செய்யல. ஆனா சவுதிக்கு எதிராக சவுதி பலகங்கள குண்டு வெடிப்புக்கு காரணமா இருந்துட்டாங்க, முஸ்லீம் நாடுகளுக்குள்ள பிரச்சனையை உண்டு பண்றாங்க. அப்ப இது தெளிவா தெரியுது, இவங்க முஸ்லீம்களை கொல்லுவாங்க காவிர்களை விட்டுருவாங்க. அந்த ஹவார்ஜி சிந்தனை நாங்க பாக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹவார்ஜிகளை பத்தி சொல்கிற போது சொன்னார்கள், யக்துலூன அஹ்லல் இஸ்லாம், முஸ்லீம்களை கொல்லுவார்கள், வயதவுன அஹ்லல் அவ்தான், சிலை வணங்கிகளை விட்டுருவாங்க. அவங்க வருங்காலத்தில் நான் இருந்தேன் சொன்னா ஆதி சமுதாயம் அழிக்கப்பட்டது போன்று நான் அவர்களை அழிப்பேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் சஹீஹ் புகாரியில இருக்கு. அப்ப ஹவாரிஜிகளுடைய பண்பு முஸ்லீம்களை கொல்லுவாங்க காவிர்களை விட்டுருவாங்க, இவங்களும் அதே பண்புல இருக்கிறாங்க. இதுக்கு நல்ல ஒரு உதாரணம் சொல்லலாம். நாங்க சில வாரங்களுக்கு முன்னால காத்தாங்குடியில இந்த ப்ரோக்ராம் செஞ்சோம். இப்ப அண்மையில சில பேர் இவங்களுக்கு சப்போர்ட்டா உருவாகி இருக்கிறாங்க. இதுல ஹவார்ஜி இந்த ஐஎஸ்க்கு எதிராக பேசியதுக்காக பேஸ்புக்ல ஒருவர் அறிவித்தல் போட்டிருந்தாரு, இப்படி கமாண்ட் போட்டிருந்தார் அப்படின்னா என்ன கொல்லணும், இவர் கத்தல் செய்யப்பட வேண்டியவர், அதுதான் இங்கிற செய்தி போட்டிருந்தார். அப்ப இந்த உலகத்தின் சிறிலங்கார எத்தனை பேர் இஸ்லாத்துக்கு எதிராக பேசிட்டு இருக்கிறாங்க, அவங்கள கொல்லணும் இல்ல, உங்களை சிலாபத்துக்கு எதிராக பேசினா கொல்லணும் நீங்க சொல்றீங்கன்னா ஹவாஜிகள பண்பு அப்படியே இருக்குது. இதே மாதிரி அதாவது ஒரு மௌலவி, அவங்களுடைய ஒரு மௌலவி போடுறாரு இஸ்லாம் பரவுவதற்கு வாள் பயன்படுத்தப்பட்டிருக்குது. இந்த கருத்து இதுவரைக்கும் யார் சொல்லிட்டு இருந்தாங்க, இஸ்லாத்தின் எதிரிகள் சொல்லிக் கொண்டிருந்தாங்க இஸ்லாம் வாளால் பரவிய மார்க்கம். இப்ப அவங்களே அதை விட்டுட்டாங்க. ஏன்னா அமெரிக்காவில் இஸ்லாம் பரவுது, லண்டன்ல இஸ்லாம் பரவுது, அங்கெல்லாம் வாள் பயன்படுத்தி யானை இஸ்லாத்துல இஸ்லாம் தாராளமா பரவி கொண்டிருக்குது, வாளால் இஸ்லாம் பரவியது என்கிற கருத்து எடுபடாதுன்னு அவங்களே விட்டாங்க. இப்ப இவங்க ஐஎஸ் ஆதரவாளர்கள் வாள் பயன்படுத்தப்படணும் இஸ்லாத்தை பரப்புறதுக்கு என்று சொல்றாங்க. இஸ்லாம் மென்மையான மார்க்கம் அங்க போயிட்டு இருக்கிறோம், கடுமையான மார்க்கம் சொல்லி இஸ்லாத்தின் எதிரிகள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இவங்க அறிவித்தல் விடுறாங்க இஸ்லாத்துல மென்மை தன்மையெல்லாம் கிடையாது, இஸ்லாம் ரப்பானது கடுமையானது, ரசூலுல்லா கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்காங்க, கையை வெட்டிருக்காங்க, காலை வெட்டிருக்காங்க, கண்ணை தோண்டி இருக்கிறாங்கன்னு சொல்லி அதுகளை எடுத்து மக்களுக்கு பேஸ்புக்ல போடுறாங்க. அப்ப இஸ்லாத்தின் எதிரிகள் என்ன செய்யறாங்களோ அதை இவங்க மார்க்கத்தின் பேர்ல செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய சூழல் நாங்க பாக்குறோம். அடுத்ததான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹவாரிஜிகள் பத்தி சொல்ற போதும் அவங்க பெரும்பாலும் அறிவு சிறுவர்களா இருப்பாங்க, பெரியவங்க அதுல சேர மாட்டாங்க. ஹவார்ஜிகள் தான் சகாபாக்களை யாருமே இருக்கல. அதே மாதிரி அவங்க அறிவியினர்களா இருப்பாங்க. அடுத்தது பேசுற வார்த்தை நல்ல வார்த்தையா இருக்கு. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹவார்ஜிகள் சமாதி சொல்றாங்க, யாதிபி ஆஹிரி ஜமானி கௌமன், மர்மை நாள் நெருங்குற போது ஒரு கூட்டம் வரும், ஹுதஃபா உல் அஸ்னான் சிறுவர்களாக இருப்பாங்க, சுபஹா உல் அஹ்லாம் புத்தி குறைந்தவங்களா இருப்பாங்க, யகூலூன மின் ஹைரி கவுலில் பரியா, உலகத்திலேயே நல்ல வார்த்தை தான் சொல்லுவாங்க ஆனா இஸ்லாத்தை விட்டு அவங்க வெளியேறிடுவாங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது சஹீஹ் புகாரியில இந்த ஹதீஸ் பதிவா இருக்கு. இங்க ஹவாஜியுடைய மூன்று பண்பு ரசூல் தான் சொல்றாங்க, சிறுவர்களா இருப்பாங்க, இளைஞர்கள் தான் இருப்பாங்க, அதுல படிச்சவங்க மார்க்க அறிவு உள்ளவங்க அதுல போய் இருக்க மாட்டாங்க. இன்றைக்கு ஐஎஸ் நிலையும் அதுவாக இருக்கு. சுபஹாவுல் அஹ்லாம் புத்தி குறைஞ்சவங்களா இருப்பாங்க, அவங்க குர்ஆனுடைய வசனங்களை தப்பு தப்பா பயன்படுத்திக் கொள்வாங்க. புத்தி குறைஞ்சவங்கன்னு சொன்னா நான் உதாரணத்துக்கு நடந்த சில செய்திகளை சொல்றேன். இப்ப நான் ஏற்கனவே சொன்ன அந்த ஹதீஸ் லைஃபான ஒரு ஹதீஸ் சொல்லி நான் செய்தியை சொல்றேன். அதாவது அவங்களோட பெயர்கள் அபு அபு என்று இருக்கும், ஊரோட அவங்க தன்னுடைய பெயரை சேர்த்துக்குவாங்க. அவங்களுடைய ஆதரவாளர்கள் நிறைய எழுதுறாங்க. எப்படி எழுதுறாங்கன்னா அபு என்ற பெயர் உள்ளவங்க கவார்ஜின்னு சொன்னா அபுபக்கர் சித்திக் மாதிரி கவார்ஜா. இப்ப நான் சொல்றேன் காகம் கருப்பாக இருக்கு, இன்னதால ஒரு கருப்பு பேப்பர் எழுதி அப்ப இது காகமா என்று கேட்டா எவ்வளவு பைத்தியக்காரமா இருப்பாங்க. ஒரு அடையாளத்துக்கு சொல்றது காகம் கருப்புன்னு சொன்னா கருப்பு எல்லாம் காகம் புரிஞ்சு கொள்றேன்னு சொல்லி சொன்னா அது அவங்களுடைய முட்டாள்தனமான அபுபக்கர் சித்திக் மாதிரி ஹவாரிஜா. அப்ப கோவை ஐயப் கோவைங்கிறது அவருடைய ஊர்ல பேரு, ஊரோட சேர்த்து இருக்கிறார், அப்ப அவர் என்ன ஹவாரிஜா என்ற மாதிரி அவங்க கேள்வி எழுப்பியிருந்தாங்க. அபுபக்கர் சித்திக் மாதிரிங்கிறது புண்ணியத்தே கிடையாது, அவரோட பேரு அபுபக்கர் சித்திக் மாதிரிக்கு அப்துல் ரஹ்மான் புள்ள இருக்கிறார், அபு அப்துல் ரஹ்மான் அவர் சொன்னா அதுதான் புண்ணியத்து, அபு அப்துல் ரஹ்மான் வாப்பான்னு சொன்னா தான் புண்ணியத்து. அப்ப இந்த மாதிரியான அறிவினம் ஆனா அவங்க நினைச்சுக்கொள்வாங்க, பெரியோர் அறிவு ரீதியான ஒரு வாதம் செய்யறதா நினைச்சுக்குவாங்க, முட்டாள்தனமான பேச்சா இருக்கு. அப்ப இது நபி ஸல்லல்லாஹு அவர்கள் ஹவாஜிகளுடைய அத பண்பை சொல்றாங்க. அவங்க அறிவீனர்களா இருப்பாங்க. அதே நேரம் யகூலுனமின் கைரில் கவுலில் பரியா, நல்ல வார்த்தை தான் சொல்லுவாங்க, ஆனா அதுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் இருக்காது. இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த ஐஎஸ் பேச்சு தலைப்புகளை பார்த்தா தலைப்புகளே குர்ஆன் வசனமா தான் இருக்கும். நான் சொன்ன பஸ்ரீல் மோமினின்ங்கிறது குர்ஆன்ல உள்ள ஒரு வசனத்துடைய பேர். இன்னமா எழுதுக்குமுள் வாஹிதா, உங்களுக்கு நான் ஒரு விஷயத்தை எச்சரிக்கை செய்கிறேன், குர்ஆன்ல உள்ள ஒரு பேர். இன்ன ரப்பக லபீ மிர்சாத், அவங்களோட பயான்களுடைய தலைப்புகளே குர்ஆன் வசனங்களா தான் இருக்கும். ஆனா அதுக்கும் அவங்களுக்கும் சம்மதம் இல்ல என்கிற நிலையை நாங்க பாக்கிறோம். இந்த மூன்று பண்புகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த புகாரியினுடைய இந்த செய்தியில சொல்றாங்க. இன்னொரு அறிவித்தல சொல்றாங்க, யக்ரவுன் அல் குர்ஆன யஹ்சபூன் அன்னஹு வஹும் அலைஹி, குர்ஆன ஓதுவாங்க, அது தங்களுக்கு சாதகமாக இருப்பதாக நினைப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு எதிரானது. குர்ஆன்ல சில வசனங்கள் சில சந்தர்ப்பங்களுக்காக வந்தது, அந்த வசனங்களை எடுத்து தங்களுக்கு சாதகமாக்கி காவிர்கள் சம்பந்தமாக இறங்கிய வசனங்களை முஸ்லீம் ஆட்சியாளர்களுக்கு போட்டு அதை வச்சு அவங்க இவங்களெல்லாம் கொல்லப்பட வேண்டியவங்க, நிராகரிக்கப்பட வேண்டியவங்க என்கிற பிரச்சாரத்தை செய்து வர்றாங்க. இப்படி ஹவாரிஜிகள் சம்பந்தமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பண்புகள் இந்த ஐஎஸ் அமைப்பிடத்துல நாங்க பார்க்கிறோம். ஆனா இந்த ஐஎஸ் அமைப்பை பொறுத்தளவுல இது ஒரு இஸ்லாமிய ஹிலாபா இல்லைங்கிறது சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டது. அவங்களுடைய பண்புகள் செயல்பாடுகளை பார்க்கிற போது ஹவாரிஜிகளுடைய பண்புகள் செயல்பாடுகள் இருக்குது. அவங்க எப்படி முஸ்லீம்களுடைய ரத்தத்தை ஹலால் ஆக்குனாங்களோ அப்படி இவங்க ஆக்குறாங்க. அவங்க எப்படி ஆட்சியாளர்களுக்கு எதிராக கிளர்ச்சி செஞ்சாங்களோ அப்படி இவங்க செய்யறாங்க. முஸ்லீம் ஆட்சியாளர்களை காபீராக்கி அவர்களை கொலை செய்வது ஆகும் என்ற நிலைப்பாட்டை இவங்க கொண்டு வராங்க. இவங்களால இஸ்லாமிய உம்மத்துக்கு எந்த நன்மையும் நடக்காது. இதே நேரத்தில் இலங்கையில் இருக்கக்கூடிய சில சகோதரர்கள் அவங்களுடைய அந்த போர் பயிற்சி இந்த மாதிரி வீடியோக்களை பார்த்தா ஒரு ஈர்ப்பு வரும். அதை பார்க்கும் போது ஈர்ப்பு வரும். அந்த ஈர்ப்பின் அடிப்படையில் அவங்களுக்கு சப்போர்ட்டா சில கருத்துக்களை வெளியிடுறாங்க. இது எங்களுடைய மார்க்க ரீதியாகவும் தவறு, எங்களுடைய நாட்டு நிலைக்கும் தவறானது. எங்களுடைய நாட்டு நிலை என்னங்கறத நாங்க புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாட்டில சிங்கள இளைஞர்கள் ஜேவிபி என்கிற பேர்ல ஒரு கிளர்ச்சி செஞ்சார்கள். அவங்களுக்கு ராணுவத்துக்குள்ள கூட ஆக்கள் இருந்தது, அரச நிர்வாகத்துக்குள்ள ஆக்கள் இருந்தது. அவங்களுடைய உத்தரவுகளுக்கு மக்கள் கட்டுப்பட்டாங்க. அந்த காலத்தில் ராஷ்டிரி ராஜாக்கள் அவங்க அழைக்கப்பட்டாங்க. பகலையில பொலிசு ராவைக்கு அவங்களோட ஆட்சிதான். பள்ளிகளை தான் நாங்கள் லைட்டை மூட்டிட்டு இருந்திருக்கோம், லைட் போட வேணான்னு சொன்னதுனால ஐடி கார்டுகளை பறி கொடுத்துட்டாங்க இருந்திருக்கிறோம். அவங்க இந்திய பொருட்களை புறக்கணிக்கும் சொன்னாங்க. நாடு எப்படி போச்சுன்னு சொன்னா அந்த காலத்துல டிவியில ரூபா வாங்கின புதன்கிழமை புதன்கிழமை படம் போடுவாங்க, தமிழ் படம் போடுவாங்க. புதன்கிழமை இந்தியா படத்தை போடாம அந்த காலத்துல ரிப்பீட் திரும்ப திரும்ப சிறிலங்கா படம் போட்டாங்க. அரசாங்கத்தினுடைய தொலைக்காட்சியில அரசாங்கத்துக்கு எதிரான போட்ட உத்தரவின்படிதான் நிகழ்ச்சி நடந்திருப்போம். இந்தியா பொருட்களை புறக்கணிக்க சொல்லி இருக்கிறாங்க, போட்டா எங்களுக்கு ஆபத்து என்று சொல்லி அந்த அளவுக்கு வலுவா இருந்தாங்க. ஆனா என்ன செஞ்சிச்சு இறங்க அரசு, ரோட் ரோட்டா போட்டு பத்த வச்சாங்க. அவங்கள இனம்னு அவங்க பார்க்கல. எத்தனை ஆயிரம் இளைஞர்கள் பழி போனாங்க. சாதாரணமா கண்டிலிருந்து கொழும்புக்கு போனா ரெண்டு மூணு சவத்தை ரோட்ல பார்க்கலாம் என்ற அளவுக்கு இருந்தது. மக்கள் மீன் தின்றதை விட்டாங்க. ஆட்களை கொண்டு ஆத்துல போட்டதுனால மீனை வெட்டினா வரல இருக்குது, நகம் இருக்குது, மனுஷ வெட்டி தின்ற மீன் சொல்லி மீன் சாப்பிட முடியாத நிலைக்கு ஆராய்ச்சி. அப்படி கொடூரமாக கொல்லப்பட்டாங்க. ஒரு அரசு இருந்தால் அந்த அரசுக்கு எதிராக வரக்கூடிய சக்திகளை அழிப்பாங்க, அது யாரா இருந்தாலும் சரி. அப்ப இது தேவையில்லாம ஒரு பிரச்சனையை போட்டு இருக்கிற முஸ்லீம் சமுதாயத்துக்கு அதாவது அழிவை கொண்டு வர நிகழ்ச்சியா இருக்கு. எவ்வளவு பெரிய சக்தியோடு இந்த தமிழ் இளைஞர்கள் போராட்டத்தை ஆரம்பிச்சாங்க. கடைசியில் ஆரம்பிச்ச இடத்துல வந்து நிக்கிறாங்க. இப்ப அங்க எப்ப ஆரம்பிச்சாங்களோ இப்ப மறுபடியும் வந்து தமிழோட தேசிய கீதம் படிக்கலாமா, தமிழோட போட் போடலாமா, அந்த காலத்தில் இருந்த பிரச்சனை திரும்ப வந்திருக்கு. அப்ப 30 வருஷம் பல்லாயிரம் உயிர்கள் பல கோடி சொத்துக்களை இழந்து எந்த நன்மையும் அடையல. அப்ப முஸ்லீம் சமுதாயத்தை இது போன்ற ஒரு அழிவுக்குள்ள இழிவுக்குள்ள மார்க்கத்தை செயல்படுத்த முடியாத நிலைக்குள்ள தள்ளக்கூடிய ஒரு ஆபத்தான ஒரு செயல்பாட சில இளைஞர்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய சில இளைஞர்கள் செஞ்சிட்டு இருக்காங்க. எனவே இந்த பேஸ்புக்ல இந்த மாதிரி செய்திகள் வந்தா அதுக்கு லைக் பண்றது, அதை ஷேர் பண்றது, அந்த அந்த மாதிரி வரக்கூடிய இதுகளுக்கு நல்ல கருத்துக்களை போடுறது, அதை வரவேற்கிறது, இது எல்லாமே நாங்க எங்களுக்கும் மார்க்கத்துக்கும் செய்யக்கூடிய ஒரு தவறாக இருக்கு. இப்ப பராதனியை பொறுத்த அளவுல இந்த பிரச்சனை வந்த ஆரம்பத்திலே பேசப்பட்டு இளைஞர்கள் தெளிவில் இருக்கிறாங்க. சில நேரங்களில் முஸ்லீம்களுக்கு எதிரான பிரச்சனைகள் வருகிற போது இதுதான் வழி என்ற சிந்தனை முஸ்லீம்களுக்கு மத்தியிலே உருவாகலாம். இன்னைக்கு அவங்க பிரச்சாரம் நடக்குது, அவங்களோட பத்திரிகைகள் ஸ்ரீலங்காவுக்கும் வருகிறது, ஆங்கில பத்திரிகை ஸ்ரீலங்காவுக்கும் வருகிறது. அதாவது இணையத்தின் ஊடாக தொடர்பு கொள்ளக்கூடிய உருவாகக்கூடிய ஒரு ஆபத்து இருக்குது. எனவே இது சம்பந்தமாக விழிப்புணர்வு இருக்கணும். இஸ்லாமிய அமைப்புகளும் இதுபோன்ற அமைப்புகள் குறித்து மக்களை விழிப்படைய செய்ய வேண்டியிருக்குது. தெரியாதனமாக இதுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் தெளிவுபடுத்த வேண்டியிருக்குது. மார்க்கத்தின் அடிப்படையில வழிகட்ட ஒரு பிரிவாக அவங்க இருக்கிறாங்க. இவங்களுக்கு எந்த அடிப்படையில உலக அடிப்படையிலோ மார்க்கத்தின் அடிப்படையிலோ எந்த விதமான சப்போர்ட்டும் பண்ணுவது மார்க்க ரீதியாக முரணானது என்ற தெளிவோடு நாங்கள் இருப்போம். எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சத்தியத்தை சத்தியமாக அறிந்து கொள்வதற்கும் அதை அப்படியே பின்பற்றுவதற்கும் அசத்தியத்தை அசத்தியமாக அறிந்து கொள்வதற்கும் அதை விட்டு முற்றுமுழுதாக விலகிக் கொள்வதற்கும் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தௌவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.